Sri Sri Radha Krishna Govinda Shama Pundarada Padikiri Govinda Shri Vrindavan Dham Ki Jai Namrud Dham Ki Jai Ganga Jumano Tulsi Bhakti Devi Ki Jai Pranani Vodhi Vaishnava Vrindi Ki Jai Samavetta Bhakti Vrindi Ki Jai Gopremanandi All glories to some of the monies All glories to some of the monies All glories to some of the monies All glories to Shri Guru Shri Krishna All glories to Vyasa yoga yuktena Chetasa nanya gamina Paramam purusham divyam Yati patanu chintayam
Vyasa yoga yuktena
Chetasa nanya gamina
Translation. He who meditates on me as the Supreme Personality of Godhead, his mind constantly engaged in remembering me, undeviated from the path, he, O Partha, is sure to reach me. Wherefore, in this verse, Lord Krishna stresses the importance of remembering him. One's memory of Krishna is revived by chanting the Maha Mantra Hare Krishna. By this practice of chanting and hearing the sound vibration of the Supreme Lord, one's ear, tongue, and mind are engaged. This mystic meditation is very easy to practice, and it helps one attain the Supreme Lord. Purusha means enjoyer. Although living entities belong to the marginal energy of the Supreme Lord, they are in material contamination. They think themselves enjoyers, but they are not the Supreme Enjoyer. Here it is clearly stated the Supreme Enjoyer is the Supreme Personality of God and has different manifestations of plenary expansions to Narayana, Vasudev, etc. The devotee can constantly think of the object to worship the Supreme Lord in any of his features, Narayana, Krishna, Rama, etc., by chanting Hare Krishna. This practice will purify him, and at the end of his life, due to his constant chanting, he will be transferred to the kingdom of God. Yoga practice is meditation on the super soul within. Similarly, by chanting Hare Krishna, one fixes his mind always on the Supreme Lord. The mind is fickle, and therefore it is necessary to engage the mind by force to think of Krishna. One example often given is that of a caterpillar that thinks of becoming a butterfly and so is transformed into a butterfly in the same life. Similarly, if we constantly think of Krishna, it is certain that at the end of our lives we shall have the same bodily constitution as Krishna.
Molibayarpu, Paramapurusha Bhagavanaga ennai dhyanithu, eppodum thanadu manadai ennai ninaippadhil eedupaduthi, ivvazhiyilirundhu sattrum piraladhu payirchi seivan. பார்த்தனை நிச்சயமாக என்னை அடைகிறான். பொருளுரை. இப்பதத்தில் தன்னை நினைப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறார் பகவான் கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தின் மூலம் கிருஷ்ணரை பற்றிய நினைவு மீண்டும் எழுப்பப்படுகிறது. பரமபுருஷரின் ஒலி அதிர்வினை கேட்பதும் உச்சரிப்பதுமான இந்த வழிமுறையில் காது, நாக்கு மற்றும் மனமும் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்த உன்னதமான தியான முறையினை பயிற்சி செய்வது மிகவும் எளிதானதாகும். மேலும் இவ்வழிமுறை பரம புருஷரை அடைய உதவுகின்றது. புருஷம் என்றால் அனுபவிப்பாளர். உயிர்வாளிகள் இறைவனின் நடுநிலை சக்தியை சார்ந்தவர்கள் என்ற போதிலும் பௌதிகத்தின் களங்கத்தில் உள்ளனர். தங்களையே அனுபவிப்பாளராக எண்ணிக்கொண்டுள்ள போதிலும் அவர்கள் பரம அனுபவிப்பாளர் அல்லர். நாராயணர், வாசுதேவர் போன்ற பல்வேறு தோற்றங்களாகவும் விரிவுகளாகவும் விளங்கும் பரமபுருஷ பகவானே பரம அனுபவிப்பாளர் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு பக்தன் வந்தனைக்கு உரியவரான பரம புருஷரை அவரது எந்த ரூபத்திலும், நாராயணர், கிருஷ்ணர், ராமர் போன்ற எந்த ரூபத்திலும் ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் இடையறாது நினைவில் கொள்ள முடியும். இப்பயிற்சி அவனை தூய்மைப்படுத்தும். மேலும் தனது இடையறாத உச்சாரணத்தின் விளைவால் வாழ்வின் இறுதியில் அவன் இறைவனின் திருநாட்டிற்கு மாற்றப்படுகிறான். யோக பயிற்சி என்பது உள்ளிருக்கும் பரமாத்மாவின் மீது தியானிப்பதாகும். அது போலவே ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் ஒருவன் எப்போதும் தனது மனதை பரமபுருஷரின் மீது நிலைநிறுத்துகிறான். மனம் சஞ்சலமானது என்பதால் கிருஷ்ணரை நினைப்பதற்கு அதனை வற்புறுத்துவது அவசியமாகும். இவ்விஷயத்தில் அடிக்கடி கொடுக்கப்படும் ஒரு உதாரணம், பட்டுப்பூச்சி ஆக வேண்டும் என்ற விருப்பத்தினால் ஒரே வாழ்வில் பட்டுப்பூச்சியாக மாற்றம் பெறும் கம்பளி பூச்சியாகும். அதுபோலவே நாம் கிருஷ்ணரை இடையராது நினைத்தால் வாழ்வின் இறுதியில் நாம் அவரை போன்றே உடல் அமைப்பு பெறுவது உறுதி.
So in chapter 8 Krishna has discussed that if you remember the Supreme Lord, you go to the Supreme Lord.
இந்த எட்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விவரிக்கின்றார், முழு முதற்கடவுளான பகவானை நினைத்தோமையானால் அவரை சென்று அடைய முடியும்.
At the time of death, if you remember the Lord, you go to the Lord. If you remember something else, you go there.
உயிரை நீக்கும் தருவாயில் நாம் இறைவனை நினைத்தால் இறைவனை சென்றடைகிறோம், அல்லது வேறு எதையாவது நினைத்தால் அதை அடைகிறோம்.
So how do we know what we will think of when we're dying?
ஆகவே நாம் உயிர் நீக்கும் பொழுது நாம் எதை நினைப்போம் என்று நாம் எவ்வாறு அறிய முடியும்?
So the only thing we can do is we can practice during our lifetime.
நாம் செய்யக்கூடியது ஒன்றுதான், நமது வாழ்க்கையில் பழக்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது.
Highly unlikely you don't think of Krishna throughout your life and suddenly when you die you're going to think Krishna.
வாழ்வெல்லாம் நாம் கிருஷ்ணரை பற்றி நினைக்கவில்லை எனில் உயிரை விடும் பொழுது எவ்வாறு கிருஷ்ணரை நினைப்போம் என்பது நிச்சயமாகும்.
And even if you practice, it may be that the time of death you won't think of Krishna because you die unconscious in your sleep or you're in pain or whatever.
நாம் பழக்கப்படுத்தி இருந்த பொழுதும் கடைசியில் உயிர் நிற்கும் பொழுது உறங்குகின்றோம் அல்லது மயக்க நிலையில் உள்ளோம் என்றால் நினைக்க முடியாமல் போகலாம்.
But what is important is if we don't think of the Supreme Lord, then we will think of something material.
ஆனால் முக்கியமானது என்னவெனில் நாம் கிருஷ்ணரை பற்றி நினைக்கவில்லை என்றால் வேற எதையாவது ஒன்று நினைவில் கொள்வோம்.
And then we will attain that material thing.
நாம் எதை நினைக்கின்றோமோ அதையே நாம் அடைவோம்.
So Bharat Maharaj thought of a deer when he was dying and he became a deer in his next life.
Bharat Maharaj உயிரை நீக்கும் தருவாயில் மான் குட்டியை பற்றி நினைத்தார், ஆகவே மறுபிறவியில் அவர் மானாக உருவெடுத்தார்.
King Paranjana thought of his wife when he was dying because he was attached to her and he became a woman in his next life.
Puranjana Maharaja உயிரை நீக்கும் பொழுது தன்னுடைய மனைவின் மீது தியானம் செய்தார், ஆகவே அவர் மறுபிறவியில் ஒரு பெண்ணாக பிறவி எடுத்தார்.
So it is highly likely that when we die we will think of a person to whom we're very attached.
ஆகவே இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், நாம் யார் மீது அதிகமாக அன்பு கொண்டுள்ளோமோ, யாரை பற்றி அதிகமாக நினைக்கின்றோமோ, அவரையே இறக்கும் தருவாயில் நினைக்கின்றோம்.
Of course, in the case of Bharat, he was attached to a deer, not a person, and then he became a deer.
பரத மகாராஜாவின் கதையில் அவர் மானின் மீது பற்று கொண்டார், மனிதன் மீது அல்ல, ஒரு மான் மீது பற்று கொண்டிருந்தார்.
So it is possible one could be attached to one's dog or one's cat or a horse or anything and then because of that attachment at death then you become a horse or a dog or a cat.
ஆகவே வாய்ப்பு உள்ளது என்னவெனில் யாராவது ஒருவர் தன்னுடைய நாய்க்குட்டியின் மீது அல்லது தன்னுடைய வீட்டில் உள்ள பூனை மீது, குதிரை மீது, கழுதை மீது, எந்த மிருகத்தின் மீது கூட பண்பு அன்பு பற்று வாசித்து அதையே நினைத்துக் கொண்டிருக்கலாம். உயிரிழந்த தருவாயில் அதை நினைத்தால் அவர்களுக்கு மறுபிறவியும் அந்த மிருகத்தை போன்றே ஒரு உடல் அமைகிறது.
But of course, to be born as an animal is not considered to be very auspicious for the human being.
ஆனால் மனிதனாக இருந்தவனுக்கு ஒரு மிருகமாக பிறவி எடுப்பது நன்றாக கருதப்படுவதில்லை.
So in general, the human being is not encouraged to become attached to animals.
சாதாரணமாகவே மனிதனாக பிறந்தவன் மிருகங்களின் மீது பற்று வைப்பது பரிந்துரைக்கப்படுவதில்லை.
But then the human being becomes attached to other human beings.
ஆனால் சாதாரணமாக மனிதர்கள் மற்ற மனிதர்கள் மீது பற்றை வளர்த்துக் கொள்கின்றனர்.
So in karma yoga and varnashram people are encouraged to develop family attachments.
ஆகவே இந்த கர்மயோகத்திலும் வர்ணாசிரமத்திலும் மக்கள் குடும்பத்தினர் மீது அன்பும் பற்றும் பாசையும் வளர்த்துக் கொள்வது பரிந்துரைக்கப்படுகிறது.
So husband becomes attached to wife, wife becomes attached to husband, parents become attached to children, children become attached to parents.
ஆகவே கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும், பெற்றோர்கள் குழந்தைகள் மீதும், குழந்தைகள் பெற்றோர்கள் மீதும் பற்று பாசம் வளர்த்துக் கொள்கின்றனர்.
So it is highly likely when they die, then they will be thinking of those persons.
இத்தகைய அவர் பெரும்பாலும் உயிரை விடும் தருவாயில் அவர்கள் மீது யார் மீது அன்பை செலுத்துகிறார்களோ அவர்களையே நினைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது.
So that is better than becoming an animal.
இது ஒரு வகையில் நல்லது, மிருகமாகுவதை விட மேன்மையானதாகும்.
But still it is not spiritual.
இருப்பினும் இது ஆன்மீகமானதல்ல.
So therefore there is encouragement of people to become detached from family.
ஆகவே தான் மக்கள் குடும்பத்தின் மீது பற்று பாசத்தை வளர்த்துக் கொள்ளாமல் இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர்.
So there is vanaprastha ashram and sannyasa ashram so that the household person can renounce.
எனவே தான் வானப்பிரஸ்தம் சந்யாசம் போன்ற ஆசிரமங்கள் கிரகஸ்தில் கிரகஸ்தாசிரமத்தில் உள்ளவர்கள் பங்கேற்க வழிவகுக்கப்பட்டுள்ளது.
However, if one develops complete detachment from everything in the world, ultimately one can only attain impersonal Brahman liberation.
எப்படி இருப்பினும் ஒருவர் உலகத்தில் உள்ள அனைத்து மீதும் பற்றற்ற நிலையை அடைவாரே ஆனால் அவர்கள் பிரம்ம நிலையை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு.
This is also the goal of Jnana and Yoga.
ஞானம் மற்றது அஷ்டாங்க யோகத்தை பழக்குபவர்களுக்கு இது ஒரு குறிக்கோளாக அமைகிறது.
However, this is considered higher than being born again as a human being.
எப்படி இருப்பினும் இத்தகைய நிலை மறுபடியும் மனிதனாக பிறவி எடுப்பதை விட மேன்மையானதாக கருதப்படுகிறது.
Therefore, Jnana and Yoga are classed in a higher position than Karma Yoga.
எனவே தான் ஞான யோகமும் அஷ்டாங்க யோகமும் கர்ம யோகத்தை விட மேன்மையானவையாக கருதப்படுகின்றன.
However, in this chapter, Krishna is recommending when you die, what you should do is not that you should simply be detached, but you should remember the Supreme Lord.
எப்படி இருப்பினும் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பரிந்துரைப்பது என்னவெனில், இறக்கும் தருவாயில் நாம் பற்றற்ற நிலையில் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் மீது பகவான் மீது பற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றார்.
To do that, we have to become very attached to the Supreme Lord.
இதை செய்வதற்கு நாம் பகவானின் மீது பற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
But because we have attachment to the Supreme Lord, when we die, we don't take a material body.
நாம் இவ்வாறு பகவான் மீது பற்றை வளர்த்துக் கொண்டேமானால் இறக்கும் பொழுது அவரை நினைத்தோமே ஆனால் நாம் மறுபடியும் ஒரு லௌகிக சரீரம் எடுக்க பெற வாய்ப்பு இல்லை.
We attain a place next to the Supreme Lord who has a spiritual body.
பகவானின் அருகிலேயே அவரது இருப்பிடத்தில் அவரை போன்றது ஒரு ஆன்மீக சரீரத்தை பெற வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது.
So if we can fix our mind upon the spiritual form of the Lord, we will attain a spiritual body in the spiritual world.
ஆகவே பகவானது ஆன்மீகமான நித்தியமான ரூபத்தின் மீது நமது மனதை நிலைநிறுத்தினால் நமக்கும் ஒரு ஆன்மீகமானது ஒரு சரீரம் அவரது இருப்பிடத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு.
However, to do that at the point of death is a little difficult.
எப்படி இருப்பினும் நாம் இதை உயிரிடும் உயிரை விடும் தருமாயில் இதை செய்வது சிறிது சிரமமானது.
So therefore here Krishna says you have to practice.
ஆகவே தான் கிருஷ்ணர் இங்கு நீங்கள் இதை பழக்கப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்.
You have to practice thinking of the Supreme Lord.
பகவானை பற்றி தியானிப்பதும் அவரை பற்றி நினைப்பதற்கும் நாம் பழக வேண்டும்.
So practice means repetition.
பழக வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப செய்வது.
So throughout our life we have to carry out this practice.
ஆகையால் இந்த வாழ்க்கை முழுவதும் நமது வாழ்க்கை முழுவதும் நாம் இந்த பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும்.
However, if we look at the next verses, we'll find that actually Krishna here is recommending doing yoga.
பின்வரும் சில பதங்களை பார்த்தோமேனால் கிருஷ்ணர் இங்கு யோக முறையை பரிந்துரைப்பதை நாம் காணலாம்.
So he's recommending that you practice yoga, and through that means that practice you can concentrate on Parampurusha, the Supreme Lord.
இங்கே அவர் யோகத்தை பழகும்படி கூறுவது எதற்கென்றால் இதன் மூலமாக நாம் பரமபுருஷரை நினைவில் கொள்ள முடியும் என்பதற்காக.
And along with that yoga one also has devotion to the Lord.
அந்த யோகத்தின் செய்வதோடு மட்டுமல்லாமல் பகவான் மீது பக்தியையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்.
So therefore in the verses following Krishna is recommending bhakti mixed with yoga.
ஆகவே தான் பின்வரும் ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் பக்தியுடன் கலந்த யோக முறையை பரிந்துரைக்கின்றார்.
So one can attain the Supreme Lord, that is the promise in this verse.
ஆகவே இந்த பதத்தில் உறுதி கூறப்பட்டுள்ளது போல் ஒருவர் பகவானை அடைய முடியும்.
Higher than this process, however, is to simply practice bhakti yoga.
இதை கூட உயர்ந்த உன்னதமான முறை என்னவெனில் நாம் பக்தி யோகத்தை பழகுவதே ஆகும்.
path. So in the practice of bhakti yoga, we utilize the mind.
பக்தி யோகத்தில் பழகும் பொழுது நாம் நமது மனதை உபயோகிக்கின்றோம்.
But we also utilize the body and the senses and the voice.
நமது சரீரம், நமது புலன்கள், நமது குரல் என அனைத்தையும் நாம் பக்தி யோகத்தில் உபயோகப்படுத்துகிறோம்.
But these are all means of fixing the mind upon the Supreme Lord.
ஆனால் இவை அனைத்தும் பகவான் மீது நமது மனதை நிலைநிறுத்துவதற்கான ஏது போலே ஆகும்.
However, the practice is easier.
எப்படி இருப்பினும் இந்த பழக்க முறை மிகவும் சுலபமானது.
Most people will find it difficult to practice yoga properly.
பெரும்பாலான மக்கள் யோக முறையை சரியான வழியில் செய்வதை கடினமாக கண்டுள்ளனர்.
In chapter 6 of Bhagavad Gita, Krishna described that process.
Bhagavad Gita-in 6th adhyayathil Krishna indha valimuraiyai vilakki koorugindrar.
And it is rather difficult for people in the present age to follow the yoga process.
இந்த வழிமுறையானது இந்த கலியுகத்து மக்களுக்கு பின்பற்றுவதற்கு மிகவும் சிரமமானதாகும்.
So the goal here is to fix the mind on the Lord. So if one simply does bhakti, we achieve the same goal.
இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள குறிக்கோள் என்னவெனில் பகவானின் மீது மனதை நிலைநிறுத்த வேண்டும். ஆகவே இந்த குறிக்கோளை அடைவது நாம் சுலபமான பக்தி யோகத்தை மேற்கொள்வதன் மூலமாகவும் அடையலாம்.
But bhakti is an easier process.
பக்தி யோகம் என்பது ஒரு சுலபமான வழிமுறை.
So therefore Krishna recommends simply follow the process of bhakti. By that you will concentrate on the Lord in this life, and when you die you will also concentrate on the Lord.
எனவே தான் கிருஷ்ணர் பக்தி யோகத்தை பரிந்துரைக்கின்றார். இதன் மூலமாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பகவானை நினைக்க வாய்ப்பு உண்டு. மேலும் உயிரை விடும் தருவாயிலும் பகவானை நினைக்கலாம், நினைக்க முடியும். இதன் மூலமாக அவரை சென்றடையலாம்.
So in this way Krishna is promising to a person that if you practice bhakti, become a devotee, you actually can end birth and death in the material world, and you can have eternal life in the spiritual world.
இந்த ஆகவேதான் கிருஷ்ணர் வாக்களிக்கின்றார், உறுதி அளிக்கின்றார். ஒருவர் பக்தி யோகத்தை கடைபிடிப்பாரே ஆனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நித்தியமான ஒரு சரீரத்தை பெற்று பகவான் இருக்கும் இடத்தை சென்றடைந்து அவருக்கு சேவை செய்ய வாய்ப்பு ஏற்படும் என்று உறுதியளிக்கின்றார்.
To achieve this goal, however, one also has to practice.
இந்த குறிக்கோளை அடைவதற்கும் ஒருவர் பழக்கம் செய்ய வேண்டும்.
So here in this verse, Krishna is recommending you practice fixing your mind to yoga.
இந்த பதத்தில் யோகத்தின் மூலமாக மனதை நிலைநிறுத்துவதை பற்றி கிருஷ்ணர் பரிந்துரைக்கின்றார்.
So in the bhakti yoga process in Kali Yuga, the recommended process of fixing the mind on Krishna is chanting the name of Krishna.
கலியுகத்திலோ பக்தி யோக முறையின் மூலமாக பகவானின் மீது மனதை நிறுத்துவதற்கு பரிந்துரைக்கப்படும் முறை பகவானது நாமங்களை ஜபிப்பதாகும்.
So some people may think, while chanting the name of Krishna is fine, but doing meditation is superior.
சிலர் நினைக்கலாம் கிருஷ்ணரது பெயர்களை உச்சாரணம் செய்வது நன்று, ஆனால் இதை விட உயர்வானது தியானம் செய்வது என்று நினைக்கலாம்.
However, the scriptures tell us that the best process to follow for fixing the mind in Kali Yuga is Nam Sankirtan.
எப்படி இருப்பினும் சாஸ்திரங்கள் நமக்கு இந்த கலியுகத்திற்கு உகந்த தியானம் செய்வதற்கு சிறந்த முறை இந்த ஹரிநாம உச்சாரணமே என்பதை சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன.
So the process is simple, but the result will surpass doing yoga.
இந்த வழிமுறையோ சுலபமானது, ஆனால் இதனால் கிடைக்கும் பலனோ யோக முறையை கையாள்வதை விட அதிகமானதாகும்.
That is the promise of the Supreme Lord.
இது பகவான் கிருஷ்ணர் அளிக்கும் ஒரு வாக்குறுதி.
How does this take place?
இது எவ்வாறு நடக்கின்றது?
This takes place because when we chant the name of the Lord, the name actually is non-different from Krishna.
இது எவ்வாறு நடக்கிறது என்றால் பகவானின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது இந்த நாமமானது பகவானிலிருந்து மாறுபட்டதல்ல.
With the mind, you have a form of the Lord and you meditate on that.
மனதிலோ பகவானின் ரூபத்தை நிலைநிறுத்தி அதன் மீது தியானம் செய்கின்றோம்.
In bhakti, we chant the name of the Lord, but that name actually is non-different from Krishna himself.
பக்தி யோகத்திலோ நாம் நாம உச்சாரணம் செய்கின்றோம், ஆனால் இந்த நாமமானது பகவானிலிருந்து வேறுபட்டதல்ல.
So there is great power in the chanting process.
ஆகவே இந்த உச்சாரண முறையில் அதிக சக்தி உள்ளது.
So we simply chant the name of Krishna and that name actually is Krishna.
நாம் Krishna என்ற நாமத்தை உச்சரித்தோமேனால் அங்கு கிருஷ்ணர் உண்மையிலேயே இருக்கின்றார்.
Just as Krishna has all shaktis, all powers, so the name of Krishna also has all powers.
கிருஷ்ணரிடம் எவ்வாறு அனைத்து சக்திகளும் அனைத்து முறைகளும் இருக்கின்றனவோ அவரது நாமத்திலும் அனைத்து சக்திகளும் அடங்கியுள்ளது.
And thus, simply by chanting the names of Krishna, we can actually meet Krishna face to face.
ஆகவே நாமத்தை உச்சாரணம் செய்வதன் மூலமாக கிருஷ்ணரை நாம் நேருக்கு நேர் சந்திக்கலாம்.
So by chanting using the tongue, we can actually perceive Krishna with the mind, with the eyes, with the ears, with all the senses.
ஆக நாவினை கொண்டு கிருஷ்ண நாமத்தை உச்சாரணம் செய்வதன் மூலமாக மனதிலும் நமது கண்களுக்கு முன்னாலும் கிருஷ்ணரை நாம் காணலாம்.
So even if one doesn't have bhakti and one chants the name of the Lord, still one gets great effect.
பக்தி இல்லாதவர்கள் கூட கிருஷ்ணரது நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதற்கு பலன் கிடைக்கின்றது.
That is the case of Arjuna. He named his son Narayana. Simply chanting the name Narayana, by that he removed all of his karmas.
இது அஜாமிலவின் நிலையாகும். அவன் தனது மகனை நாராயணன் என்று பெயரிட்டான். பக்தியே இல்லாத இருந்த பொழுதிலும் நாராயணா என்று தன்னை மகனை அழைத்ததனால் அவனுக்கு கிருஷ்ணருடைய அருள் கிடைத்தது.
So if a person chants not inattentively like Arjuna but with great devotion, he will get much greater effect.
எனவே அஜமிலவை போன்று பக்தி இல்லாமல் ஜபம் செய்வதை விட பக்தியுடன் ஒருவர் கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிப்பார் ஆனால் அவருக்கு பெருமளவில் நன்மைகளும் பலன்களும் கிடைக்கும் என்பது உறுதி.
So therefore we should practice chanting the name of Krishna and at the point of death we should also chant the name of Krishna.
ஆகவே நாம் கிருஷ்ணரது நாமங்களை உச்சரிப்பதை பழக்க வேண்டும். அதே சமயத்தில் இறுதியில் உயிர்விடும் தருவாயிலும் கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரிக்கிறோம்.
So this is the process by which we get the most auspicious result.
இந்த வழிமுறையின் மூலமாக மிக மிக மங்களகரமான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கின்றது.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைன்னு கேட்கலாம்.
Even if the person doesn't, the bhakti he's done throughout life is not lost, so he still gets a good destination even if he does not remember the Lord.
ஒருவர் வாழ்க்கை முழுதும் கிருஷ்ண நாமத்தை உச்சரித்து இறுதியில் உயிரை விடும் தருவாயில் கிருஷ்ணரை நினைக்க முடியவில்லை என்றால் அத்தகையவரின் கதி என்ன என்பது கேள்வி. அதற்கு குரு மகாராஜ் அவர்கள் கூறியது, ஒருவர் வாழ்நாளெல்லாம் கிருஷ்ணநாமத்தை உச்சரித்ததன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் எதவிதமான இழப்பும் இருப்பதில்லை. அவர் உயிர்விடும் தருவாயில் கிருஷ்ணரை நினைக்க முடியவில்லை என்றாலும் வாழ்நாள் முழுதும் அவர் உச்சாரணம் செய்ததனால் அதனால் கிடைக்கும் பலன் மேன்மையானதாக இருக்கும்.
We do this to engage our senses.
நாம சங்கீதம் என்பது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க நாம் ஏன் வேறு வகையான பக்தி சேவைகள் செய்ய வேண்டும் என்பதற்கு மகாராஜா அவர்கள் குறிப்பு, நமது புலன்களை ஈடுபடுத்துவதற்காக நாம் மற்ற வகையான சேவைகளையும் செய்யலாம்.
But we have the eye and so many other senses. So we have other activities to engage all the senses.
கீர்த்தனம் செய்வதன் மூலமாக நமது நாக்கு மனம் கண்கள் ஆகியவற்றை நாம் ஈடுபடுத்துகின்றோம். மற்ற புலன்களையும் ஈடுபடுத்துவதற்கு நாம் மற்ற விதமான சேவைகளை செய்யலாம்.
భగవద్గీత ప్రవచనంకి విశ్వనాథ్ మహారాజ్కి శ్రీవెంకటేశ్వర భక్తి సంస్థల ప్రభుపాదకి
హరే కృష్ణ. టుడేస్ ప్రసాదం హస్ బీన్ స్పాన్సర్డ్ బై వికాస్ కపిల్. సో ఐ రిక్వెస్ట్ యు టు కమ్ అండ్ రిసీవ్ దట్ గిఫ్ట్.
Hare Krishna. Today we are starting the SSR course, new course today, by 2 to 4 o'clock. Science of Self-Realization course. Today new course we are starting.